ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே. அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. உத்தமமான யதிராஜர் ஒவ்வொருத்தரையும் அவரவர்களுடையதான பக்குவத்தை நன்னா சரியா புரிஞ்சு கவனிச்சு அழகா வழி நடத்துறார். இப்ப நம்மெல்லாம் சுவாமி ராமானுஜருடைய நேரடியா அவருடைய காலத்துல இல்லை, ஆனாலும் அவர் நம்மளை கவனிச்சுட்டே இருக்க. ஏன்னா பரமபதமாகிய வைகுந்தத்துல இருந்துட்டும் பூலோகத்திலையும் பலவிதமான ரூபங்கள்ல இருந்துட்டும் ராமானுஜர் அவருடைய சரித்திரம் மூலமா, அவருடையதான வாக்கியங்கள் மூலமா, அவருடைய சிஷ்யர்களுடையதான வாக்கியங்கள் மூலமா நம்மளை வழி நடத்தின்னு இருக்கார். கவலையே படாதீங்க, எந்த ஒரு வழி தெரியலனாலும் புரியலனாலும் ராமானுஜா வழி காட்டுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா வழி காட்டுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுட்டேன்னா நிச்சயமா, நீங்க பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், நிச்சயமா வழி கிடைக்கும். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. எம்பார் கோவிந்தர் ராமானுஜருடைய சொந்த சித்தி பிள்ளை, அவ்வளவழக ஆச்சாரியன் சிஷ்யன் சம்பந்தம். எல்லாரும் அவரை சூழ்ந்து நின்று கொண்டாடும் பொழுது ஆமா ஆமான்னு தலையாற்றார். ராமானுஜர் ஏனப்பா எல்லாரும் உன்னை கொண்டாடும் பொழுது நீ வந்து என்னிடத்த அவ்வளவு குணங்கள் இல்லைன்னு சொல்லி உன்னுடைய பணிவை காட்ட வேண்டாமா, அதை விட்டுட்டு இப்படி தலையாட்டின்றிருக்கியே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு எம்பார் கோவிந்தர் சொல்ற, அடியனிடத்த இருக்க ஒவ்வொரு உத்தமமான விஷயமும் தேவரீர் சம்பந்தத்தினாலே தானே அப்படின்றார். என்ன அழகான ஒரு பாவம் இல்லையா? இப்ப பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஒரு அகம்பாவம் வந்துடும். நம்ம ரொம்ப நன்னா யோசிக்கிறோம், நம்ம ரொம்ப நன்னா காரியங்கள் பண்றோம், நம்ம ரொம்ப நன்னா ஐடியாஸ் சொல்றோம், நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கோம், மற்றவாழ மாதிரி இல்லை. இப்படி இந்த அகம்பாவம் இருக்கு பாருங்கோ, அது நம்மளை அதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுடுறது. அதே நம்ம இடத்துல உத்தமமான குணங்கள் எல்லாம் ஆச்சாரியன் கிருப்பையினாலே அப்படின்னு ஒரு பாவம் வந்துடுத்துனா சத்தியமா நீங்க வாழ்க்கையில அகம்பாவத்துல அடி வாங்கவே மாட்டேன். பிராரப்தத்துல அடி விட்டுருங்கோ, இந்த பிராரப்த அடியெல்லாம் தானா சரியா போடும். சுவாமி அனுகிரகம் பண்ற அகம்பாவ அடிதான் பெருசு. அந்த அகம்பாவம் வராம இருக்கிறதுக்கு சுலபமான உபாயம் தான் எம்பார் கோவிந்தர் சொல்றது, என்னிடத்துல இருக்கும்படியான எல்லா நல்லவைகளும் உம்முடைய அனுகிரகத்தினாலே நான் இன்னைக்கு இவ்வளவு பக்குவப்பட்டிருக்கேன் அப்படின்னு குரு கிருபை. இது நன்னா புரிஞ்சுக்கணும் சரியா. நீங்க நன்னா யோசனை பண்ணி பார்க்கலாம், உங்க வாழ்க்கையை எப்படி பிரிச்சுக்கோங்க, குருவை அடைவதற்கு முன் குருவை அடைந்த பின், இந்த கிமு கிபின்ற மாதிரி கூமு கூபி, ஆச்சாரியனை அடைவதற்கு முன் ஆச்சாரியனை அடைந்த பின் என்ன அழகா இருக்கு தெரியுமா? யோசனை பண்ணி பார்த்தாள்னா தெரியும் எவ்வளவு பக்குவம், எத்தனை மாற்றங்கள் உங்க மனசுல புத்தியில செய்கைகள்ல வாழ்க்கையை நடத்துற விதத்துல வாழ்க்கையில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வளவு மாற்றங்கள். அப்ப குரு எவ்வளவு அழகா பக்குவப்படுத்துறா, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு தான் ரொம்ப அழகா மதுர கவியாழ்வார் சொல்றார். பக்குவமே இல்லைனாலும் பிரயோஜனமே இல்லைனாலும் ஆச்சாரியன் நம்மளை பக்குவப்படுத்துறார். அது கோவிந்தர் நன்னா உணர்ந்துட்டு சொல்றார். அவ கொண்டாடினது எல்லாம் தேவரீர நினைச்சிண்டு இத்தனை குணங்களாய எனக்கிட்ட வந்திருக்கு, அதிசயிச்சு பிரமிச்சு போனேன். இத்தனை குணங்கள் எங்கிருந்து வந்தது? ராமானுஜன்ற ஒரு அருவி அப்படியே மேல வர்ஷிச்சதோன்னு, ராமானுஜன்ற ஒரு காலமேகம், ஒரு பயிர் வானம் பார்த்த பூமின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த நன்னா பயிர் நன்னா செழிப்பா வளர்ந்துருக்கு, பச்சை பச்சேன்னு இருக்குன்னா அது அந்த பயிருடைய ஏற்றமா, ஆகாசத்திலிருந்து பொழிஞ்ச மழையினுடைய ஏற்றமா? நன்னா கவனிச்சு பாருங்க, ஒரு குளத்துல இருக்கு, நல்லா தாமரைகள் பூத்து குலுங்கிறது. தாமரையுடைய பலமா, அந்த தாமரை செடியினுடைய பலமா, இல்லைன்னா அந்த குளத்துல இருக்கிற ஜலத்தினுடைய பலமா? நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப குளத்துல எவ்வளவு ஜலம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தாமரையுடைய செடி நன்னா வளரும், பூத்து குலுங்கும். வானம் பார்த்த பூமியில நல்லா வானத்திலே மழை பொழிஞ்சாதானே பயிர்கள் நல்லா செழிப்பா வளரும். அப்ப காரே கருணை ராமானுஜன்ற ஒரு காலமேகம் தன் கருணையினாலே இவ்வளவு குணங்களை இத்தனை பேர் கொண்டாடும்படியான சித்தியில வச்சிருக்கு. ஆஹா, எப்பேற்பட்ட பிரபாவம், ராமானுஜ பிரபாவம் அப்படின்னு அதுல தளச்சேன் சுவாமி. அடியேன் இல்லையே, பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும், காரிசுதன்கள் சூடிய முடியும் கண நர்ச்சிகை முடியும், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஏதான கஷ்டம் வரும்பொழுதோ, பிரச்சனைகள் வரும்பொழுதோ, ஒரு பயம் வரும்பொழுதோ, கவலை வரும்பொழுதோ, வியாதி வரும்பொழுதோ, இந்த பாசுரத்தை சொல்லி பாருங்க, என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும் தெரியுமா? நேற்று கூட சொன்ன அடியேன், காத்தால ஒரு தடவை எழுந்து உட்கார்ந்து இதை சொல்லிட்டு ராமானுஜ தியானம் பண்ணிட்டு பொழுது ஆரம்பிங்க. எப்பெல்லாம் தோன்றதோ அப்பெல்லாம் அதை சொல்லி பாருங்க. ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு ராமானுஜர் தியானம் பண்ணிட்டு படுத்து பாருங்க, நல்ல மாற்றம். ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், ரொம்ப சுலபமான வழி இது. ஆச்சாரியனை தியானம் பண்றது போல ஒரு சுகம், அதுவும் ராமானுஜர் தியானம் பண்றது போல ஒரு சுகம் உண்டோ? கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு இல்லையா, ராமானுஜன்ற கரும்பு தின்னா கூலிதான். இந்த பாசுரத்தை ஜபிச்சா கூலி கிடைக்கும். என்னடா கூலினா, சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பக்தி, ஞானம், வைராக்கியம், மோக்ஷம், என்ன வேணும் இன்னும் ரியலிஸ்ட் இருக்கு, எல்லாம் தரும் ராமானுஜ தியானம். அத்தனை வசதி தெரியுமா? அதனால தேவரீருடைய குணங்கள் தேவரீருடையதான வைபவத்தை தான் அடியேன் ரசிச்சேனே ஒழிய அடியேனுடையது இல்லை அப்படின்னுட்டாராம் எம்பார் கோவிந்த. உடனே ராமானுஜர் வாரீர் எம்பாரேன்னு இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆலிங்கனம் பண்றது மாதிரி சொன்னார், இந்த நல்ல குணங்கள் இந்த மனம் எனக்கும் உண்டாகட்டும்னுட்டார. என்ன ஆச்சாரியன் பாருங்க, இதுதான் ஆச்சரியம். கோவிந்தர் சொல்றார், எல்லாம் உம்முடையது தானே, உம்முடைய குணங்கள் தானே அப்படின்னா, அத ராமானுஜர் கொண்டாடலையா? ஆஹா, எப்பேற்பட்ட குணம், தன்னிடத்துல இருக்கு நல்லவைக்கெல்லாம் ஆச்சாரியன் காரணம் நினைக்கிறானே அப்படின்னு வாரியர் கோவிந்தரேன்னு நெஞ்சோட நெஞ்சு உரச நெஞ்சார தழுவிண்டாராம். அப்பதான் சொல்றார், இதுபோ இந்த குணங்கள் எனக்கு உண்டாகட்டும்ன்றாரா ராமானுஜர். இந்த மாதிரி என்னிடத்த என்ன யாரா கொண்டாடினா இதெல்லாம் ஆச்சாரியனுடைய பெருமை சேரும் அப்படின்னு எனக்கு அந்த புத்தி உண்டாகட்டும். எப்பேற்பட்ட ஆச்சாரியன் பாருங்க, அத்தனை பேர் எதிர்க்க வெக்கமெல்லாம் படாம, இதல்லவா குணம், இந்த குணம் அல்லவா எனக்கு வேணும், இது எனக்கு உண்டாகணுமே, அதற்கு எம்பார் கோவிந்தரே எம்மை ஆலிங்கனம் பண்ணுங்கோ அப்படின்றார். என்ன ஆச்சாரியன், என்ன சிஷ்யன் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்சு நினைச்சு நான் அதிசயிச்சு போவேன். எப்பேற்பட்ட வார்த்தை கோவிந்தர் சொன்னார், அதற்கு இவர் சொன்ன பதில் பாருங்க, இந்த குணம் எனக்கும் உண்டாகட்டும். கோவிந்தர் சொல்றார், இத்தனையும் காரணம் உம்முடைய குணம். ராமானுஜர் சொல்றார், இந்த இப்படி தன்னுடைய குணத்திற்கான ஏற்றத்திற்கு காரணம் குரு அப்படின்ற ஒரு தியானம், ஒரு குணம், ஒரு சுவாவம், ஒரு சிந்தனை எனக்கு உண்டாகட்டும் அப்படின்ற போட்டி போடுறா பாருங்க. இதல்லவா சத்தான ஆச்சாரியன், இதல்லவா சத்தான சத்சிஷன், சத்குரு. அழகா எல்லார் கண்கள்லயும் ஆனந்த பாஷ்வம். எல்லாரும் நினைச்சாளா இந்த குணங்கள் நமக்கு வரணுமே, முதலியாண்டான் கூறத்தாழ்வான் எல்லாரும் எம்பார் கோவிந்தர பார்த்து சந்தோஷப்பட்டா, ராமானுஜர் சொன்ன பதில கேட்டு சந்தோஷப்பட்டா, அப்படியே எல்லாரும் ஆனந்தத்தை தலைக்கிறார். இதை நினைச்சு நினைச்சு அதிசயிச்சு பிரமிச்சு போறாளாம். ஒவ்வொரு சிஷ்யாலும் எப்பேற்பட்ட பக்குவத்துல இருக்கா பார்த்தாளா. கவலையே படாதீங்க, இவாளுடைய வைபவங்கள் கேட்கிறோம் இல்லையா, இந்த வைபவங்களே நம்மளை சத்தியமா பக்குவப்படுத்தும். ராமானுஜ வைபவம் நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நன்ன மாற்றங்கள் உங்க ஹிருதயத்துல, வாழ்க்கையில, சிந்தனையில, வார்த்தைகள்ல, செய்கைகள்ல, எல்லாத்திலையும் ஒரு மகோன்னதமான மாற்றத்தை சத்தியமா உணர முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப அழகா ராமானுஜர் இப்படி பேர்பட்டவர்கள் எல்லாம் வச்சுட்டு அழகா பகவத் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க, எம்பெருமானார் ரொம்ப சந்தோஷமா, அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவ்வளவு அழகா அவரும் இருக்கார், தன்னுடைய மடத்தை எல்லாம் இடிச்சுட்டு ராமானுஜரே கதின்னு கிடக்கிறார். எப்பேற்பட்ட சிஷ்ய கூட்டம் பாருங்க, அருளாள பெருமாள் எம்பெருமானார், எம்பார் கோவிந்தர், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், தொண்டனூர் நம்பி, எச்சான், அனந்தாழ்வான், இவ்வளவு பெரிய உத்தமமான கோஷ்டிய நிர்வாகம் பண்றார் சுவாமி ராமானுஜர். அப்ப ஸ்ரீரங்கத்துல இருந்த பெரியவாள்லாம் சொன்னா, தேவரே நிறைய கிரந்தங்கள் வியாக்கியானங்கள்லாம் எழுதினேள் அப்படின்னா வேத விஷயமா எல்லாருக்கும் போய் சேரும், காலம் கடந்து வரவாளுக்கும் ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். உடனேயே சுவாமி ராமானுஜரும் சரி அடியேன் அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டு அழகா கிரந்தங்கள் எழுத ஆரம்பிக்கிறார். எப்படி எழுதுறார் அப்படின்னா, ராமானுஜர் சொல்ல சொல்ல கூரத்தாழ்வான் எழுதுறார், ஸ்டெனோகிராஃபர்னு சொல்றான் இல்லையா, பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்ல சொல்ல அழகா எழுதிப்பா இல்லையா. எப்படி வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல மகா கணபதி எழுதினாரோ அதுபோல அழகா ராமானுஜர் வேத விஷயமான வியாக்கியானங்கள் பண்றார். அதற்கு கூரத்தாழ்வான எழுத சொல்றார். முதலியாண்டான் இருக்கார், எம்பார் கோவிந்தர் இருக்கார், அருளாள பெருமாள் எம்பெருமானார் இருக்கார். ஆனா ராமானுஜர் கூரத்தாழ்வான செலக்ட் பண்ணிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யார் யாருக்கு எந்த விதமான கைங்கரியம், யார் யாருக்கு எந்த விதமான அனுக்கிரகம் அப்படின்னு குருதான் டிசைட் பண்ணணும். அவளுக்கு பண்ணல எனக்கு பண்ணலையே பிரயோஜனமே இல்லை, அப்பயே பக்குவம் இல்லை அப்படின்னு ஓரத்தை வச்சிருவா. பக்குவப்படணும். ஒரு குரு ஆசிரியச்சுடையாள் அப்படின்னா ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் குரு ஒவ்வொரு விதத்துல அனுகிரகம் பண்ணுவார். அவளுக்கு அப்படி அனுகிரகம் பண்ணியாச்சு, அந்த அனுகிரகம் உங்களுக்கு சரிபட்டு வராது. ஏன்னா இந்த விஷயங்கள் இவரவர்கள் பக்குவப்பட்டிருக்கார்கள் குருவுக்கு தெரியும். ஒரு வைத்தியன் இருக்கான், நிறைய பேர் வியாதிக்கு வரா, எல்லாருக்கும் ஒரே வியாதியா இருக்கட்டுமே, ஆனா அந்த வைத்தியன் கொடுக்கக்கூடிய டோசேஜ் இருக்கு பாருங்க, மருந்து சின்ன குழந்தைனா ஒரு டோஸ் வச்சு, இதே ஒரே ஒரு குழந்தை ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஜோரம் அம்மாவுக்கும் ஜோரம் அப்படின்னா குழந்தைக்கு கொடுக்குற மருந்து கொண்டு அம்மா கொடுப்பாளோ, பிரயோஜனப்படாது. அம்மா கொடுக்குற மருந்து குழந்தை கொடுத்தா விபரீதமா போயிடும், ஜுரம் தான், ஆனா குழந்தைக்கு எப்படி டோசேஜ்னு இருக்கு, அம்மாவுக்கு என்ன டோசேஜ்னு இருக்கு, சரியா? அதுபோல குருவுக்கு தெரியும் இந்த சிஷ்யா இந்த கைங்கரியம், எல்லா சிஷ்யாளுக்கும் எல்லா கைங்கரியத்தையும் கொடுக்க மாட்டா, எல்லா சிஷ்யாளுக்கும் எல்லா விதமான அனுகிரகம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா யார் யாருக்கு எது எதுன்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அதை கொடுப்பார். அதுல பொறாமப்பட்டோ அதுல போட்டி போட்டோ நானும் பண்றேன்னா நடக்காது. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் இருக்கார், ஒரு மதம் இருக்கு, இல்லாட்டி ஒரு சத்சங்கம் இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் எல்கேஜி, ஒருத்தர் யூகேஜி, ஒருத்தர் ஆறாவது, ஒருத்தர் எம்பிஎல், இன்னொருத்தர் எம்பிஏ, ஒருத்தர் இன்ஜினியர், ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, குருன்றவர் யூனிவர்சிட்டி மாதிரி. சில பேர் கர்மயோகிகளா இருப்பா, அவளுக்கு கர்மயோகத்தை பத்தியதான விஷயங்களை கொடுப்பா. சில பேர் பக்தி யோகியில யோகியா இருப்பா, அவளுக்கு பக்தி யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பா. சில பேர் வைராக்கியம் பிராதானியமா வேணும் அவளுக்கு, சில பேர் வைராக்கியமே இருக்காது, அவளுக்கு வைராக்கியம் வரத்துக்கான விஷயங்களை பிராதானியப்படுத்துவார் குரு. நல்ல பக்தி இருக்கும் ஆனா வைராக்கியம் இருக்கு, அந்த வைராக்கியத்தை டியூன் பண்ணணும். யாருக்கு எது குறைவோ அதானே கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல சத்து மாறும் ரைட்டா, சில பேருக்கு வந்து விட்டமின் ஈ வேணும்வா, சில பேருக்கு புரோட்டீன் இல்லைன்னு வா, சில பேருக்கு வந்து நிறைய உண்டு இல்லையா. சோ அவாவா உடலுக்கு எந்த சத்து வேணுமோ அதை கொடுக்கணும், 10-50 ரூபா கொடுக்க முடியாது கரெக்டா. அந்த மாதிரி ஒருத்தர் பக்தி அதிகம் இருக்கும், வைராக்கியமே இருக்காது. அப்ப அவளுக்கு வைராக்கிய சம்பந்தப்பட்டதான அனுகிரகம், வைராக்கியம் சம்பந்தப்பட்டதான விஷயங்கள். ஒருத்தர் நல்ல வைராக்கியம்லாம் இருக்கும், ஆனா பக்தி ரொம்ப ஈடுபட்டு இருக்க மாட்டார். அவளுக்கு பக்தியில ஈடுபடும்படியா விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். சில பேருக்கு ஞான மார்க்கம் தான் சரியா வரும், அவளுக்கு ஞான மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பார். நிறைய உண்டு. நீங்க குரு ஸ்தானத்துல இருந்தாதான் புரியும், ஆனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மறந்தும் குருவாகணும்னு ஆசைப்படாதீங்க, சத்சிஷ்யன் ஆகணும் மட்டும் ஆசைப்படுங்க. எல்லாருக்குமே குருஸ்தானம்னா ஒரு ஏற்றம் உண்டு. மறந்தும் அதுல உட்கார நினைச்சிடாதீங்கோ, அது ஒரு அக்னி மேடை, அக்னி மேடை அது. அதுல உட்காரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ராமானுஜர், ஆதிசங்கர், பகவத் பாதர் இந்த மாதிரி மகாத்மாக்கள்னால மட்டும்தான் அது முடியும். சரியா, நம்ம எல்லாம் சத்சிஷ்யர்கள் அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ்லயே நின்றுடுவோம். அதுதான் நமக்கு ஹிதம். அதனால ஆச்சாரியன் தீர்மானிக்கிறார் இவரவருக்கு இது இதுன்னு. எம்பார் கோவிந்தருக்கு பெரிய குடும்ப விஷயத்துல ஆசையில உடனே சன்னியாசம் கொடுத்துட்டார், ரைட்டா? அதே கூரத்தாழ்வான் முதலியாண்டான சன்னியாசி ஆகுங்கோ அப்படின்னு சொல்லல ராமானுஜர். இதுதான் அழகு. இதுலங்க கூரத்தாழ்வானுக்கும் அவர் மனைவி ஆண்டாளுக்கும் தாம்பத்தியமே கிடையாது, கிட்டத்தட்ட சன்னியாசி மாதிரி தான் அவர் இருக்கார். ஆனா அவர் குடும்பஸ்தராகவே வச்சிருக்கார் ராமானுஜர். அருளாள பெருமாள் எம்பெருமான ராமானுஜரிடத்துல சண்டை போடுறதுக்காக வந்தார், வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக வந்த யஜ்யமூர்த்தி. ஆனா அவர் அழகா சம்பிரதாயத்தை சேர்த்துட்டார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். அதே எத்தனையோ ஸ்திரீகள்லாம் ராமானுஜர் சிஷியாளர் இருக்கு, அவள்லாம் குடும்பத்துல இருந்து பக்தி பண்ணுங்கோ, ஆத்துக்காரு கைங்கரியம் பண்ணுங்கோ, குழந்தை குட்டிகளை பாத்துக்கோங்கோ, பகவத் தியானம் பண்ணுங்கோ, இப்படி அதே குழந்தைகள்லாம் வந்து அதோட விளையாடி விளையாடி சொல்லி கொடுப்பார் ராமானுஜர். சரியா, அதனால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை ஒழுங்கா வச்சுக்கோங்க. இது பகவத் பிரசாதம், இது குரு பிரசாதம், அவ்வளவுதான். புரியறதா? நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். பல சந்தர்ப்பங்கள்ல மத்தவாளுக்கு கொடுக்கக்கூடியது மத்தவாளுக்கு கிடைக்கிறத பார்த்து தனக்கு கிடைச்சதான ஆனந்தத்தை இழந்து குருவுடைய அனுகிரகத்தை அவமதிக்கிறேன். அதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அழகா ராமானுஜர் கூரத்தாழ்வான் எழுத சொல்லிட்டார். முதலி ஆண்டானோ, எம்பார் கோவிந்தரோ, அருளாள பெருமாள் எம்பெருமானாரோ, நம்மள எழுத சொல்லியே, நானும் தான் எழுதுவேன், எனக்கு எழுத தெரியாதா? இந்த சிந்தனைக்கு அவர்கள் போகல. ராமானுஜர் இதை சொன்னார்னா அது சரியா இருக்கும். அவ்வளவு. அதுக்கு மேல ரெண்டாவது யோசனை பண்றாள் அப்படின்னா, இன்னும் குருவனுடைய மனசு புரியல, இன்னும் குருவிடத்துல பூரணமான மரியாதை வரல, இன்னும் குருவனிடத்துல பூரண நம்பிக்கை வரலை அப்படின்னு அர்த்தம். நீங்க தான் ஆலோசனை பண்ணி பாத்துக்கணும். உங்க குருவிடத்தை உங்களுக்கு பூரணமான நம்பிக்கை இருந்தா சரி, அவர் பிடிச்சிருக்காரா ரைட் அப்படின்னு விட்டுடணும். அழகா கூரத்தாழ்வான் எழுதுறார். என்ன கூரத்தாழ்வான், என்ன விஷயம் தெரிஞ்சவர் ராமானுஜர். அழகா சொல்றார் கூரத்தாழ்வானே, நான் அழகா சொல்றேன், நான் சொல்ற விஷயம் உங்க மனசுக்கு ஒத்திருக்கு, சரியா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தால் எழுதணும். சரியா, உங்களுக்கு ஒத்து வரல, இது ஏதோ ஒரு நெருடல் இருக்குன்னா திருஎழுத்து சாத்த வேண்டாம், எழுத வேண்டாம் அப்படின்னு. எப்பேற்பட்டவர் பாருங்க ராமானுஜர், நான் சொல்றதை எழுதுன்னு சொல்லல. ஒரு கால் உங்களுடைய மனசுக்கு அந்த இடம் சரியா படல, அந்த விஷயத்தினுடைய வியாக்கியானம் சரியா இல்லை அப்படின்னு ஒரு தோணல் இருந்ததுன்னா நீங்க மேற்கொண்டு எழுத வேண்டாம் அப்படின்னுட்டார் அடியேன் தாசன் அப்படின்னுட்டார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். உடனே அழகா ராமானுஜர் வியாக்கியானம் பண்றார், வேத வாக்கியங்கள்லாம் சொல்லி அதுக்கு அழகா விளக்கம் எல்லாம் சொல்ற. ஜோரா சொல்லிட்டு வர ஒரு ஸ்திதியில ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஞானம் மாயை இந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ராமானுஜர் சொல்ற, ஒரு மாதிரினா விசிஷ்டாத்வைத பரத்துக்கு தீர்மானமா சொல்ற மாதிரி இல்லை. ஜீவன் வேற, பிரம்மம் வேற அப்படின்னு ரொம்ப அழகா நம்ம வரதராஜன் சொல்றாரு இல்லையா, பேதமே தர்சனம் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரிதான் ஒரு இடத்துல வந்துடுறது. அது பெருசா நம்ம அந்த வேதாந்த தத்துவ விஷயங்கள்லாம் நம்ம போக வேண்டாம். இது முக்கியம் கூரத்தாழ்வானுடைய நிஷ்டை, ராமானுஜருடையதான பிரீதி, இதுதான் இந்த சம்பவத்தினுடைய முக்கியமான விஷயம். அப்ப பத்து வரல ராமானுஜர் எழுதுங்க அப்படின்றார் சொல்லிட்டே இருந்தார். அழகா ஒரு ஸ்திதியில ராமானுஜர் சொல்றது ஒத்து வரல, கூரத்தாழ்வான் எழுதுறத நிறுத்திட்டார். ராமானுஜர் பார்த்தா எழுதுறேன்னு தெரிஞ்ச உடனே எழுதுங்கோ அப்படின்னார். கூரத்தாழ்வான் இப்படி பார்த்தார், ஒன்னும் சொல்லல. உடனே ராமானுஜருக்கு கோபம் வந்துடுத்து, ரொம்ப அதிசயம். லட்சுமணனா இருந்தபோது அப்படி ஒரு கோபம் உண்டு ஆதிசேஷனுக்கு, பலராமனா இருக்கும்போது கோபமோ அப்படி வரும். அதே லட்சுமணன் அதே பலராமன் தான் ராமானுஜனான, பெருசா கோபமே கிடையாது ராமானுஜ வைபவத்துல. நல்லவேளை ராமானுஜருக்கெல்லாம் கோபம் வந்தா தாங்குமா? நம்மெல்லாம் தாங்குவோமா சொல்லுங்க? காரே கருணை ராமானுஜர் சமத்துக்குட்டியா இருக்காரோ, நம்மெல்லாம் ராமானுஜ வைபவம் சொல்றோம் கேட்கறோம், ஆயிரம் ஆவத்திர நட்சத்திரத்துக்கு தயாரா இருக்கும். எத்தனை பேருக்கு திருக்கோஷி நம்பி ஆயிரம் ஆவத்திர நட்சத்திரம் எப்பன்னு யோசனையா பண்ணி பார்த்துருப்போமா? இல்லாட்டி எங்கேயாவது யாராவது திருக்கோஷி நம்பியுடைய ஆயிரம் ஆவத்திர நட்சத்திரத்தை கொண்டாடினோமா சொல்லுங்க பாக்கலாம்? எப்பா அப்படின்றோம் இல்லையா? அவரோட சரித்திரம் கேட்டதுக்கே நமக்கு அப்படி தோன்றது. ராமானுஜர் சமத்து கொஞ்சலம் ஒண்ணும் செல்ல கட்டி வெள்ள கட்டி கொஞ்சலாம். இந்த ராமானுஜர் தான் நடாது. ராமானுஜர் ராமானுஜர் கொஞ்சம் வேற யாரும் கொஞ்சிருது? உன்னை என்னையும் கொஞ்சம் என்ன ஆப்புறது? கொஞ்சத்துக்கு ஏதான் இருக்கா நம்ம கிட்ட? ஏதோ அப்பா அம்மா பிடிச்சவாள் அவ காரியம் நடக்கிறதுக்காக குஷியா இருந்தாலும் கொஞ்சுட்டா, கொஞ்சத்துக்கான ஒரு தகுதி நமக்கு இல்ல. ராமானுஜர் அது செல்லம் இல்லையா? பட்டுக்குட்டி இல்லையா? செல்லம் ராமானுஜா என் கொஞ்சலமேனு கொஞ்சி பாருங்கள அச்சொடின்னு இருக்கும். கொஞ்சம்னா ராமானுஜரத்தான் கொஞ்சம். நம்ம கொஞ்சலம் மடியில வச்சு கொஞ்சலாம், கண்ணத்தை பிடிச்சு கிஞ்சி கொஞ்சலாம். அம்முக்குட்டி பட்டுக்குட்டி ராமானுஜா செல்லமே மம்மம் சாப்பிடு, சுகம் சுகம் அனுபவிச்சு பாருங்கோ ராமானுஜன குழந்தை, அனுபவிச்சு பாருங்கோ ராமானுஜன் எந்த சேம வைப்பே அப்படின்ற சேம நிதி நம்முடைய சொத்து அல்லவா ராமானுஜன். நமக்கு வேற என்ன சொத்து இருக்கு? நம்முடைய எல்லா சொத்தும் பிராரப்தம். ராமானுஜன்ற சொத்து பிராரப்தம் இல்ல, அனுகிரகம். ராமானுஜர் கோபம் வந்துடுதான், அப்ப நீரே பாஷ்யம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு தள்ளி எழுந்து உள்ள போயிட்டார் ராமானுஜர். பார்த்துட்டு இருந்தவாள்லாம் நடுங்கி போயிட்டா. ஆனா எந்த இடத்துலயும் ராமானுஜர் இப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாது. அவ்வளோ பெரியவர் அவர் இப்படி பண்ணிட்டார், அப்பா நீயே பாஷ்யம் எழுதும் அப்படி ஒரு தள்ளு தள்ளி எழுந்து உள்ள போயிட்டார் ராமானுஜர். அத்தனை பேரும் பதறிட்டா. இவ்வளவு நடந்திருக்கு கூரத்தான தேவேன்னு இருக்கார். வயசுலையும் ராமானுஜரை விட பெரியவர். சரியா, நம்மளெல்லாம் குரு இப்படி பண்ணார்னா துக்கம் நெஞ்சடைக்க கண்கள்ல கண்ணீர் வழிய ஒரு நாலு பேர்கிட்ட புலம்பி நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன இப்படி பண்ணிட்டார், இப்படி எல்லாம் சொல்லி நம்ம ரொம்ப நல்லவா அப்படின்றதுக்கான எல்லா விதமான வார்த்தைகளையும் சொல்லுவோம். இதானே சுவாவம் நம்மளுடையது இல்லையா? எப்பயா யாராவது திட்டா அப்படின்னா திட்டினவாளுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி நாம நல்லவர்கள் அப்படின்னு நிரூபணம் பண்றதுதானே காலம் காலமா நாம பண்ணிட்டு இருக்க ஒரே தப்பு. இந்த தப்ப கூரத்தாழ்வன் பண்ணல. அப்ப உடனே மத்தவாள்லாம் வந்துட்டா, மத்த சிஷ்யர்கள்லாம் முதலிகள். இதுல முதலியாண்டான் எம்பார் கோவிந்தர் அருளாள பெருமாள் எம்பெருமான விவாள்லாம் அந்த கோஷ்டிகள் வரமாட்டார். மரத்துல நிறைய பேர் இருப்பாள் இல்லையா சிஷ்யா, நல்ல பக்குவப்பட்ட சிஷ்யர்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவர்கள்லாம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். சில பேர்லாம் உண்டு அப்படி இருந்துட்டு இருப்பா, அது நம்பிக்கைலாம் இருக்கும் ஆனா பூரண விசுவாசம்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு உண்டு. குரு கிட்ட இருக்க எல்லாரும் குருவிடத்த பூரணமான நம்பிக்கையுடையவர்கள். பூரணமா குருகிட்ட வழக்கா இருக்கான்லாம் எந்த இடத்துலயுமே கிடையாது. அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? எந்த எப்பேற்பட்ட ஆச்சாரியனா இருக்கட்டும், அவர் நிறைய சிஷ்யர்கள் இருக்கட்டும், எல்லாரும் அப்படியே பூரணமா குரு இட்ட வழக்காக எல்லாம் இருக்கா அப்படின்னா கிடையாது. எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, சில பேர் வந்து இந்த குருவோட இருப்பா மடத்துல இருப்பா சத்சங்கத்துல இருப்பா குருவிடத்துல சத்சங்கம் எல்லாம் கேட்க போவா, ஆனா சமயத்துல ஒன்னும் சரியா படல, நான் இப்பெல்லாம் போறதில்லை அப்படின்னு. அப்பனா இன்னும் அந்த இடத்துல பூரண விசுவாசம் வரலன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி யாராவது ஒரு குருவை பத்தி தப்பாவோ ஒன்னும் சரியில்லைன்னு சொன்னாலோ அந்த வார்த்தைகளை பெருசா எடுத்துக்காதீங்கோ, அவர்கள்லாம் இன்னும் பக்குவப்படலை, இன்னும் பூரண நம்பிக்கை உடையவர்கள் இல்லைன்னு மட்டும் நீங்க புரிஞ்சென்றால் போதும். எல்லாரும் வந்துட்டா உடனே ஆழ்வான் கிட்ட கேட்கிறா, கூரத்தாழ்வான் கிட்ட, இப்படி ராமானுஜர் கோபிச்சுட்டு தள்ளிட்டாவே, இப்போது நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா. கூரத்தாழ்வான் அழகா சிரிச்சா, சிரிச்சென்றே சொன்னார், உடைமை உடையவன் இட்ட வழக்காயிருக்கும், அடியேனுக்கு இதில் அன்வயமில்லை. சொத்துக்குரியவன் சொத்தை என்ன வேணாலும் பண்ணலாம், இல்ல நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு என்ன வார்த்தை பாருங்க. சொத்துக்குரியவன் நம் ராமானுஜர், சொத்து கூட தாழ்வான். இப்ப சொத்துக்குரியவன் சொத்தை என்ன வேணா பண்ணலாம் இல்லையா, சொத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமோ, உங்களுக்கு கோவம் வந்துடுத்து, கையில இருக்க மொபைல தூக்கி போடுறது, சத்தியமா போட மாட்டேன்னு சொல்றேன், தூக்கி போடுறது, உடஞ்சு விடுறது, மொபைல் கிட்ட கேட்டுட்டு அவனை தூக்கி போட போறேன்னு சொல்றா, உடஞ்ச உடனே மொபைல், அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த நீ போய் தூக்கி போட்டுட்டியே கேக்குறதா இல்லையே. சொத்தினுடைய முழு உரிமையும் சொத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்ன்ற உரிமையும் சொத்துக்குரியவன் தான் முடிவு செய்யணும் இல்லையா. நம்ம இட தலகாணி இருக்கு, போர்வை இருக்கு, ராத்திரி படுத்துக்கும் போது போட்டுக்கிறோம், என் தலகாணி என் போர்வை ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறோம் இல்லையோன்னு, அவ்வளவுதான். நம்ம தானே முடிவு பண்றோம், செருப்பு தான் 3000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஷூஸ் வாங்குறது, ஆச்சரியமா வெள்ளெல்லாம் போட்டு போயிட்டு வர்றது, ராத்திரி என்ன தலகாணி பக்கத்துலயே வச்சுக்கிறது இல்லையா, அது அப்படியே ரோடு வாசல்லயே விட்டுட்டு வந்துடுறல, உங்க வீட்டு வாசல்லயே ஒரு ஓரத்தை தானே கிடக்கிறது, ஏன் அது செருப்பு அது அங்கதானே வைக்க முடியும், அவ்வளவுதான். அந்த செருப்பு கேட்கலையே, நான் அவ்வளவு தூரம் காலை பாதுகாத்திருக்கேன், நீ என்ன கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்காம இப்படி ஓரத்தில் வச்சிருக்கேன்னு கேட்கிறதா இல்லையோன்னு. நாம சொத்துக்குரியவன் அது சொத்து. சமயத்துல தங்க நகைகள்லாம் வாங்கியிருப்போம், எப்பயாவது விசேஷ தண்ணிக்கு போட்டுவோம், மற்ற நாள்லாம் கொண்டு ஜெயில வைக்கிறோம், ஜெயில்னா சொல்ல லாக்கர், தங்க நகையுடைய விலை கூட கிடையாது அந்த லாக்கர்னு, இப்படி இரு தகர டப்பா வாக்குறதானே தகரம் தானே, அதுல கொண்டு வைக்கிறோம் இரும்பு, அவ்வளவுதானே, இரும்பும் தங்கமும் ஒன்னா இல்லையே, அதுல கொண்டு பத்திரமா பூட்டி வைக்கிறோம், தங்க நகை இது பத்திரமா வைக்கிறோமா, அதுக்கு வந்து ஒரு நல்ல தகுதியோட வைக்கணும்னா வைக்கிறோம் கிடையாது, நம்ம வேண்டிய போய் எடுக்கிறோம். சொத்துக்குரியவன் சொத்தை எப்படி வேணா வைக்கலாம், என்ன பாவம் பாருங்க, குரு கோச்சுட்டார் தள்ளி விட்டுட்டார் போயிட்டார், கோபம் இல்ல, அழுக இல்ல, புலம்பல் இல்ல, அடுத்தவா கிட்ட செய்ய பச்சாதாபன் காட்டல, கூறத்தாழ்வான் சொல்ற ராமானுஜ சொத்துக்குரியவன் அடியேன் அவருடைய சொத்து. நீங்க எப்படி ராமானுஜ சொத்தா, சொத்தா இருக்கலா, குருவுக்கு சொத்தா இருக்கலா, ராமானுஜருக்கு சொத்தா இருக்கலாமே, கோபத்துக்கு சொத்தா இருக்கு ரைட், சோம்பேறித்தனத்துக்கு சொத்தா இருக்கும், நாம சொத்தா ஆயிட்டோம் சோம்பேறித்தனத்துக்கு, காமத்துக்கு, கோபத்துக்கு, சந்தேகத்துக்கு, பயத்துக்கு, குழப்பத்துக்கு, வெறுப்புக்கு, தூக்கத்துக்கு, நாக்குக்கு, இதுக்கெல்லாம் சொத்தா மாறிடும். நாக்குதான் நம்மள ஆண்டு இருக்கு, நம்மளால நாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நாக்கு கண்ட்ரோல் ஆகலே அப்படின்றோம், டாக்டர் இதெல்லாம் சாப்பிடாதீங்கோ அப்படின்னா முடியலையே அப்படின்றோம். அப்ப நம்ம விட நம்முடைய நாக்கு பெருசா போயிடுது இல்லையா, இதுக்கெல்லாம் சொத்தா இருக்கும், அதனாலே துக்கப்படுறோம். ராமானுஜருக்கு சொத்தா ஆயிட்டோம்னா, குருவுக்கு சொத்தா இருந்துட்டோம்னா, யமனையே உதைக்கலாம், யமன் தலையிலையும் கால் வைக்கலாம், முடியுமான்னா துருவன் பண்ணிருக்கானே, யமன் தலையில கால் வச்சுதான் புஷ்பக விமானத்திலே ஏறினான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ராமானுஜ சொத்தா மாறணும், மாற முடியுமா, ராமானுஜா 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 ஜெபிச்சுட்டே இருங்கோ, நிச்சயமா ராமானுஜ நாமம் நீங்க அழகா ராமானுஜருக்கு உங்களை கொடுத்துருவே, ராமானுஜ சொத்தா மாறிடணும், எவ்வளவு நன்னா இருக்கும். சரி, கோபத்துல ராமானுஜர் நம்மள ஒரு தள்ளுதல்னா கூட நன்னா தானே இருக்கும், நினைச்சு பாருங்க, ராமானுஜர் கையெல்லாம் மேலே படுறதுன்னா கோடி ஜென்ம சுகிருதம் இல்லையா, அதுவும் உரிமை இருக்கிறவள தானே தள்ளுவா, உரிமை இருந்தா தானே திட்டுவோம், யோசனை பண்ணி பாருங்க, ஒருத்தர்கிட்ட உரிமை இல்லை அப்படின்னா அவர் நம்ம ஒதுங்குவோம், குரு அழகா திட்டுறா கோச்சுக்கிறா உரிமை அதல்லவா பெரிய ஆசீர்வாதம், ராமானுஜர் அப்படி உரிமையோட கோச்சுட்டா கூறத்தான் சிரிச்சுட்டு அவர் சொத்துக்குரியவன் நான் சொத்து. ஹரே 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 ஹரே, இந்த பாவம் வர வேண்டாமா நமக்கு, வரட்டமே ராமானுஜர் எங்களுக்கு அந்த பாவத்தை கொடுங்கோலே, கூறத்தாழ்வான் எப்படி உம்முடைய சொத்தாக இருந்தாரோ அதுபோல நாங்களும் மாறணும், எங்க குடும்பம் அப்படி மாறணும், எங்க வம்சமே அப்படி மாறணும், ராமானுஜா உந்தன் சொத்தாக நாங்கள் மாற எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா.